அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழ் வாசை. நவம்பர் மாதம் 13 நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வாசல் முதலில் செய்திருக்கே, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில், இந்தியாவில் உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாத என அறிவித்ததால் பணத்துக்காக பொதுமக்கள் அல்லல் படும் நிலையில் வங்கி ஊழியர்கள் சந்திக்கும் சவால்கள்,
ஏடிஎம் போன்ற கருவிகள் மூலமாக வாடிக்கையாளர் தேவையை அப்புறப்படுத்திருக்கிறான். கிளையிலிருந்து வாடிக்கையாளர் கிளைக்கு வரக்கூடாதுங்கிற அளவுல அதன் காரணமாக இன்றைக்கு பணம் போடுவது, பணம் எடுப்பது, இது எல்லாமே பாஸ்புக்கு, இது எல்லாமே அந்த கருவிகள் கிட்ட போயிருச்சு.
மக்கள் நல கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்திருப்பது குறித்த பேட்டி,
நட்பு தொடர்கிறது என்று அதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எங்களுடைய நட்பு என்பது தொடர்கிறது, எங்கள் அணியில் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மற்றும் நேய நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் மரியம் மைக்கேல்.
முசூலின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள பழங்கால நகரமான நிம்ரூட் 2 ஆண்டுகளுக்கு முன் ஐஎஸ் குழுவினர் வசம் வீழ்ந்த நிலையில் தற்போது அதனை தனது படைகள் மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஒரு காலத்தில் அசிரியன் பேரரசின் தலைநகரமாக விளங்கிய இந்த பழங்கால நகரம் கடந்த ஆண்டு ஐஎஸ் படையினால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. பழங்கால நகரம் மற்றும் நவீன நகரம் என்று மொத்த நகரத்தையும் அதன் அருகே இருந்த ஒரு கிராமத்தையும் மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தானின் வதார் நகரில் அரேபிய கடலில் அமைந்துள்ள புதிய துறைமுகம் ஒன்றை சீனா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் தொடங்கி வைத்துள்ளனர். சீனாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த துறைமுகம் சீனாவின் நிலப்பகுதியில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கு கப்பல் மூலம் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படும். இந்திய பெருங்கடலில் சீனாவுக்கு முக்கிய புதிய விநியோக பாதையை இந்த துறைமுகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதுவரை மலேசியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான மலாக்கா ஜலசந்தியை மட்டுமே சீனா நம்பியிருந்தது.
நாட்டின் மேற்கு பகுதியில் ரோஹிங்கா முஸ்லிம் சிறுபான்மையர் கிராமங்களில் தாக்குதல் நடத்த ஹெலிகாப்டர் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தியதாக மியான்மர் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. மியான்மர் ராணுவத்திற்கும் ரோஹிங்கா முஸ்லிம் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 படையினர் உட்பட குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து விமான தாக்குதல் ஆதரவு கோரப்பட்டதாக மியான்மர் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் பாரபட்சங்களை சந்திக்கும் ரோஹிங்கா முஸ்லிம்களின் தாயகமாக வங்கதேசத்தின் எல்லையில் இருக்கும் ரக்கைன் மாநிலம் விளங்குகிறது.
சரியாக 1 ஆண்டுக்கு முன்னால் பாரிஸில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட 130 பேரை நினைவுகூறும் வகையில் அவர்களின் பெயர்கள் தாங்கிய கல்வெட்டுகளை பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஓலாந்து திறந்து வைத்திருக்கிறார். முதலில் பிரான்சின் தேசிய விளையாட்டு அரங்கத்திலும், கடைசியில் போர்ட்டகலாங் இசை கச்சேரி அரங்கத்திலும் என 6 நினைவு சின்னங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கொல்லப்பட்டோரை நினைவுகூறும் விதத்தில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டுள்ளன. பிரான்ஸ் அதிபர் தேர்தலுக்கு தயாராகி வருகின்ற நிலையில் இந்த தாக்குதல்களுக்கு பிறகு விதிக்கப்பட்ட அவசர நிலை நீட்டிக்கப்படலாம் என்று பிரதமர் மானுவேல் வாஸ் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
நியூசிலாந்தின் தெற்கு தீவை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று தாக்கியதன் காரணமாக சுனாமி ஏற்பட்டுள்ளது. தெற்கு தீவின் கடற்கரை பகுதிகளில் சுனாமி அலைகள் அடித்து வருகின்றன. கிரைஸ்ட் சர்ச்சிலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தொலைவில் 7.8 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடற்கரையோரம் வசிக்கும் மக்கள் கடற்கரைக்கு அப்பால் செல்லுமாறு ஊடகங்கள் அறிவுறுத்தி வருகின்றன.
People in coastal areas should stay off beaches, stay off the water.
முதல் அலைகள் பெரியதாக இருக்க வாய்ப்பில்லை என்றும், பல மணி நேரங்களுக்கு சுனாமி தாக்கம் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தனிப்பட்ட ஆதாயத்திற்காக செயல்பட்ட தன்னுடைய தோழியை மறைமுகமாக அனுமதித்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் தென்கொரிய அதிபர் பார்க் குன் ஹையை விசாரிக்க விரும்புவதாக அந்நாட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றனர்.
செய்தியை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்து 4 நாட்களுக்கு பிறகும் வங்கிகள் மற்றும் ஏடிஎம் இயந்திரங்கள் முன்பு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். சிறு வியாபாரிகள் முதல் பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த தொகுப்பை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டு 5 தினங்கள் கடந்த பிறகும் பொதுமக்கள் அன்றாட பண தேவைகளுக்காக திண்டாடும் நிலை தொடர்வதால் சாலையோர மற்றும் சிறுதொழில் வர்த்தகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். சில்லறை மற்றும் நோட்டுகளை நம்பியே தொழில் புரியும் அந்த சிறு மற்றும் குறு வர்த்தகர்களுக்கு தற்போது தினசரி வர்த்தகத்தில் மந்தநிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதன் காரணமாக வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக தெருவோரம் பழங்கள் விற்பவர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்கிறார் சென்னையை சேர்ந்த வீரராகவன்.
நம்மளாம் ஏழைகள் என்ன பண்ணல, ஏழைங்க என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாகுது. ஒரு நாள் 100 ரூபா கூட விற்கல, எவ்வளோ பயம் ஆகி போயிட்டு எல்லாத்தையும் இதில் குப்பிட்டு கொடுத்துட்டு கோயா போயிட்டு ஒரு ஒரு மூட்டை அடிக்க வச்சுக்கிட்டோம். மழை வாய்ப்பாக எல்லாமே காலியாகி போச்சு, ஒன்றுமே கிடையாது, வியாபாரமே கிடையாது. அதெல்லாம் 1000 ரூபாய் 500 ரூபாய் எங்கிட்டு வியாபாரம் ஆகும்.
இவர்களை தவிர வீடுகளுக்கு தண்ணீர் கேன், பால் பாக்கெட் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்கும் தொழிலில் ஈடுபடுவோரும் கூட அதிகமான பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர். தண்ணீர் கேன் போன்ற பொருட்களை விநியோகம் செய்தவுடன் வாடிக்கையாளர்கள் கடன் சொல்வதாகவும், இந்நிலையை சமாளிக்க தாங்கள் சிரமப்படுவதாகவும் கூறுகிறார் சேகர்.
கஸ்டமர் தேவைக்கான தண்ணி சப்ளை கொடுத்தா எல்லாரும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு தராங்க, சேஞ்ச் பண்ணி தாங்கன்னு கேட்டால் சில்லறை எல்லாம் கடைக்கு போனால் மாற்ற மாட்டுறாங்க.
இந்தியாவில் பண பரிவர்த்தனையை மட்டுமே நம்பியுள்ள லட்சக்கணக்கான சிறுதொழில் வர்த்தகர்கள் இருக்கும் சூழலில் அவர்களும் அவர்களது குடும்பங்களும் இந்த இடைக்கால நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் தவிப்பதாக கூறுகின்றனர்.
ஜெயக்குமார், பணம் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்படும் அதே நேரத்தில் திடீரென பல மடங்கு வாடிக்கையாளர்கள் கூடும் நிலையில் வங்கி ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்பது குறித்து அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலர் வெங்கடாச்சலத்திடம் கேட்டார் பிரமிளா.
எங்களால வந்து செய்ய முடியாத அளவுக்கு பணிச்சுமை அதிகமாயிருக்கு. அதுக்கு வந்து 2-3 காரணம். ஒன்னு, பொதுமக்கள் வந்து பேங்க்குக்கு வருவது மட்டுமல்ல, ஒரு பீதியோடு ஒரு பதட்டத்தோடு வராங்க. ரெண்டாவது, இந்த விதிமுறைகள் தெரியாதையும் வராங்க. எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு கட்டலாம், ஒன்னும் பயப்படுறாங்க. அப்ப அவங்க எல்லாம் விளக்க வேண்டியிருக்கு. ஐடி கார்டு இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு. நம்பர் என்டர் பண்ண வேண்டியிருக்கு. இதனால வந்து ப்ரொசீஜர் ரொம்ப அதிகம். கூடுதல் வேலை நேரம் சொல்லிருக்கோம். பொதுவாக 10-3 வரைக்கும் வங்கி வாடிக்கையாளர் சேவை செய்யணும். ஆனா இப்ப அது 6-7 மணி வரைக்கும் நீடிச்சிருக்கிறாங்க. 11-12 மணி வரைக்கும் 2-3 நாட்களாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக வங்கித்துறையில ஏடிஎம் போன்ற கருவிகள் மூலமாக வாடிக்கையாளர் சேவையை அப்புறப்படுத்திருக்கிறான். கிளையிலிருந்து வாடிக்கையாளர் கிளைக்கு வரக்கூடாதுங்கிற அளவுல, அதன் காரணமாக இன்றைக்கு பணம் போடுவது, பணம் எடுப்பது, இது எல்லாமே பாஸ்புக் இதெல்லாமே அந்த கருவிகள் கிட்ட போயிருச்சு.
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை வங்கிகள் இருக்கு, அதுல பொதுத்துறை வங்கிகள் எவ்வளவு இருக்கு, தனியார் வங்கிகள் எவ்வளவு இருக்கு, இவங்கனால இப்ப இருக்கிற டிமாண்டை மீட் பண்ண முடியுதா?
தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 6500 கிளைகள் இருக்கின்றன. அதுல 5500 மேற்பட்ட கிளைகள் அரசாங்க பொதுத்துறை வங்கிகள், 1000 குறைவான கிளைகள் மட்டுமே தனியார் வங்கிகள். அவர்களும் இன்றைக்கு இந்த நெருக்கடியை சமாளிக்க முடியல. பெரும்பான்மையான மக்கள் அரசாங்க வங்கியில தான் கணக்கு வச்சிருக்கிறார்கள்.
எத்தனை சதவீதம் வந்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இந்திய மக்கள்கிட்ட புழங்குற அளவுல இருக்கு? மத்தபடி 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகள் அப்படின்றது எவ்வளவு சதவீதம் இருக்கும்?
ஒட்டுமொத்தமான இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பணப்புழக்கத்துல பார்க்கிறோம்னு சொன்னா, அதுல 86% 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்ப சாதாரண மக்களை உபயோகிக்கிறாங்க. ஏன்னா பணவீக்கத்தின் காரணமாக 500 ரூபாய் என்பது பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இவர்கள் இன்னைக்கு ஒரு 5000 10000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த கருப்பு பணம் வைத்திருப்பாங்க, அதை இன்றைக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அதை முடக்கினா ஓரளவுக்கு இருக்கும். சாதாரண மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை இன்றைக்கு இந்த மாதிரி பண்ணுவதனால, தொல்லை கொடுப்பதனால கருப்பு பணம் ஒண்ணுமே சரியாக போறது கிடையாது. கருப்பு பணத்துக்கு பல நடவடிக்கைகள் இருக்கணும். உலகத்திலும் இது ஒரு முறை.
வெங்கடாச்சலம், ஒரு மாதத்துக்கு மேலாக மருத்துவமனையில் உள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா பெயரில் சற்று நேரத்துக்கு முன்னதாக ஓர் அறிக்கை வெளியாகியுள்ளது. அது குறித்து மைக்கேல் வழங்கும் குறிப்பு.
கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரில் இன்று ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அனைவரது பிரார்த்தனையாலும் தான் மறுபிறவி எடுத்துள்ளதாக அதில் அவர் தெரிவித்துள்ளார். வெகு விரைவில் முழு உடல் நலம் பெற்று வழக்கமான பணிகளில் ஈடுபட காத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் தொகுதி வாக்காளர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமென அவர் கோரியிருக்கிறார். அதேபோல் தனது கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கும் வகையில் தொண்டர்கள் அனைவரும் அதிமுக வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அறிக்கையில் ஜெயலலிதாவின் கையொப்பம் இடம்பெறவில்லை. அவரது உடல்நிலை தேறிவிட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் சில தினங்களுக்கு முன்பு தெரிவித்த நிலையில் அவர் எப்போது வீடு திரும்புவார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. எனவே அவரது உடல்நிலை குறித்த தெளிவு இல்லாத நிலையில் இந்த அறிக்கை வந்திருக்கிறது. இது இடைத்தேர்தலில் கட்சி தொண்டர்களை ஊக்குவிக்கவும், வாக்காளர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தி தனது கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யவுமே இந்த நடவடிக்கை என அரசியல் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது.
மைக்கேல், தமிழக மக்களின் ஆதரவு இல்லாததால் மக்கள் நல கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று அறிவித்தார். அவரது இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீர்கள் என கூட்டணி கட்சி தலைவர்களில் ஒருவரான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசனிடம் கேட்டேன்.
மக்கள் நல கூட்டணிங்கிறது 4 கட்சி தான். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், 4 கட்சிகள் தான். இந்த கூட்டணியோடு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் தமிழ் மாநில காங்கிரசும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டன. தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் விலகி கொண்டார்கள். அதோடு அது முடிந்து போன விஷயம். இப்போ தேர்தலில் இடைத்தேர்தலில் அந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போட்டியிடுது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தமட்டும் தேர்தலில் பங்கேற்பதில்லை, புறக்கணிப்பதுன்னு முடிவெடுத்துட்டோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்த முறையில் அங்கே போட்டியிடுகிறது. அவர்கள் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கின்றார். பிரச்சாரம் செய்கின்ற பொழுது மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இருந்தோம், அது மக்கள் ஆதரவு பெறவில்லை, நாங்கள் விலகிக் கொண்டோம் என்று அவர் தற்போது அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களை நான் எங்கேயும் விமர்சிக்கவில்லை, அவர்களும் என்னை விமர்சிக்கவில்லை, நட்பு தொடர்கிறது என்று அதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் எங்களுடைய நட்பு என்பது தொடர்கிறது, எங்கள் அணியில் அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கூட்டணி என்பது தேர்தலில் வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி நல்ல கூட்டணி, வெற்றிகரமான கூட்டணி, இல்லாவிட்டால் அந்த கூட்டணி வந்து தொடராது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டதா?
அப்படி சொல்ல முடியாது. அது வேலை, அவங்க வந்து தொகுதி உடன்பாடு செய்து கொண்டாங்க, தேர்தல் முடிஞ்சு போச்சு, அவங்க விலகிட்டாங்க, அதோட அது முடிஞ்சிருச்சு. அது ஆதரவு இல்லை, ஆதரவு இருக்குன்னு இப்ப சொல்றதுல எந்த பொருளும் இல்லை. ஒரு கூட்டணி வெற்றி பெறுவது, வெற்றி வாய்ப்பை இழப்பது, இது ரெண்டும் சகஜமானது, இது எல்லா அணிக்கும் பொருந்தும். அதே போல மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் தோற்றிருக்கிறது என்பது உண்மைதான், என்றாலும் இதுவே முடிவானது அல்ல.
முத்தரசன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேய நேரம் வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் பிரமிளா. கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே பிரமிளா?
ஆம், காங்கிரஸ் முன்னாள் எம்பி மணிசங்கர் ஐயர் உடனான ஃபேஸ்புக் நேரலை பற்றி எழுதும் மெல்போர்ன் நேயர் அனந்தகிருஷ்ணன், திரு மணிசங்கர் ஐயர் உடனான நேர்காணலில் கேட்ட அனைத்து கேள்விகளும் அருமை, பிபிசிக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். என்டிடிவியின் மீதான ஒருநாள் தடை உத்தரவை வன்மையாக கண்டிக்கும் மணிசங்கர் ஐயர், இதேபோன்று யுபிஏ அரசின் போதும் பல முறை நடந்துள்ளதே என்று கேட்டால் அதற்கு ஒரு மழுப்பலான பதில், சல்மான் ருஷ்டியின் சாத்தானின் வேதங்கள் புத்தகத்தை தடை செய்ததையும் அவரின் ஜெய்ப்பூர் வருகையை யுபிஏ அரசு தடுத்ததை நியாயப்படுத்தும் போக்கு, யுபி தேர்தல் பற்றி கேட்டால் பஞ்சாப் பற்றி கேட்க வேண்டும் என்று கூறுவது, பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்துவதில் இந்திய அரசின் கடமையை பற்றி கேட்டால் நீ மதவாதத்தை தூண்டும் விதமாக கேள்வி கேட்கிறாய் என்று கேட்பவர் மீதே பாய்வது எதை காட்டுகிறது என்றால் அவரிடம் அதற்கு சரியான பதில் இல்லை என்பதால் மட்டுமே என்கிறார்.
தமிழ்நாட்டில் சில தொலைக்காட்சி சேனல்களில் அரசியல் விவாதங்கள் எல்லாவற்றிலும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் RSS பிரமுகர்கள் சிலர் ஆக்கிரமித்து விவாதங்களில் கூச்சல் குழப்பம் எழுப்பி எதிர்கருத்துக்களை வெளிவர விடாமல் தடுக்கிறார்கள் என்ற சர்ச்சையில் மூத்த தொலைக்காட்சி ஆசிரியர் ஸ்ரீனிவாசனுடன் நாம் கண்ட பேட்டி பற்றி எழுதும் சென்னை நேயர் பாபு, இந்த குற்றச்சாட்டு உண்மைதான். தொலைக்காட்சி சேனல்கள் பொருத்தமற்ற வகையில் எல்லா விவாதங்களிலும் இது போன்று பாரதிய ஜனதா மற்றும் RSS பிரமுகர்களை அழைத்து வந்து விவாதங்களை வீணடிக்கிறார்கள். பிபிசி பேட்டி நன்றாக இருந்தது என்கிறார்.
அமெரிக்க தேர்தலில் ஹிலரி ஏன் தோற்றார் என்ற செய்தி பற்றி நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் ஏ கொடை தியாகராஜா, அமெரிக்காவில் பெண்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். இதே செய்தி குறித்து எழுதும் ஏ ஆர் ரமுஜிதின், இரண்டு வேட்பாளர்களுமே அதிபராக இருக்க தகுதியற்றவர்கள் என்கிறார்.
அமெரிக்க தேர்தல் விஷயங்களை துல்லியமாக பகிர்ந்த பிபிசி தமிழுக்கு நன்றி என்கிறார் தம்பையா ராஜலிங்கம்.
500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த இந்திய அரசின் முடிவு குறித்து எழுதும் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், பிரதமர் மோடியின் அதிரடி முடிவை வரவேற்கிறேன். இந்த நடவடிக்கை மூலம் கருப்பு பணம் பெருமளவு வெளியே வரும், மக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்கிறார். பொது சிவில் சட்ட பிரச்சினை பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, இது மனிதாபிமான சட்டம், இதில் முஸ்லிம்கள் எதிர்ப்பு எதிர்பார்க்கப்பட்ட சங்கதிதான், அவர்கள் மதத்திற்கே முன்னுரிமை தருபவர்கள், இந்தியா மதசார்பற்ற நாடு, மதசார்பற்ற நாட்டில் பொது சட்டங்கள் தான் இருக்க வேண்டும், மதத்துக்கு ஒரு சட்டம் என்பது சரியல்ல, அதை அனுமதிக்க கூடாது. ஷாபானு வழக்கில் உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை அரசு மதித்திருந்தால் பின்னர் அச்சம் இருந்திருக்கும், ராஜீவ்காந்தி பின்வாங்கிவிட்டார். ஒரு மதசார்பற்ற நாட்டில் வாழ்ந்து கொண்டு மனிதப்பற்று கூடிய நியாயமான சட்டத்தை எதிர்ப்பது என்பது சரியான செய்கை அல்ல என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது பிரமிளா. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள் வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா. இது லண்டன் பிபிசியின் தமிழ்வரிசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.